பண்பலை 107.4 விவசாயி வானொலி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷம் தான் எல்லாரும் விரும்புகிறது. இப்போ ஒரு மனிதன் எடுத்திங்கன்னா ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷப்படுவார். இன்னொரு மனிதனை பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிதுன்னா சந்தோஷப்படுவார். இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவுக்கு போகிறதே சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருடைய சந்தோஷமும் வந்து வேறுபடும். இது வந்து ஒரு பொதுப்படையான ஒரு சொல் தான். அவங்க அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சந்தோஷம் வருது. இப்போ ஒருத்தர் கோவிலுக்கு போனால் சந்தோஷப்படுவார், ஒருத்தர் காலையில் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணான்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ சந்தோஷங்கிற சொல் வந்து எல்லாரும் விரும்புகிற சொல். யாருக்குமே வந்து சந்தோஷம் பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்த சந்தோஷம்னா என்ன? ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் வந்து எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? பல வகைகள் இருக்குது. ஆனால் ஒரு ஆன்மீகத்தின் மூலம், ஒரு தியானத்தின் மூலமாக நம்ம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும், மன நிறைவோடு எப்படி வாழ முடியும் அப்படின்ற கருத்துக்களை நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக யோகி ஸ்ரீஜி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா.
ஐயா வணக்கம்.
முதல்ல நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ உங்களுடைய அனுபவத்துக்கு அப்புறம் நீங்கள் நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வந்திருக்கீங்க.
ஆமாம்.
நீங்களே உங்களுடைய இளமைக்கால சந்தோஷம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னு முதல்ல கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா நம்ம மற்றவங்களுக்கு அப்புறம் விரிவாக சொல்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
சரிங்க, ரொம்ப நன்றி. முதல்ல வந்து நம்மளுடைய இந்த வானொலி நிலைய நேயர்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நானும் வந்து ஒரு இளமை காலத்தில் எல்லோரும் போல ஒரு சராசரியான ஒரு சாதாரண சராசரி விவசாய குடும்பத்தில் தான் நானும் பிறந்து வளர்ந்தேன். பட் இளமை காலத்தில் அப்படி இருந்தால் கூட நான் வந்து என்னுடைய இளம் பருவத்திலேயே வந்து நான் வந்து ஒரு அரசு துறையில் வந்து நான் என்னை ஈடுபடுத்திக்கிட்டேன். அதனால் நான் வேலைக்கு உத்தியோகத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் வந்து நான் அரசுத்துறையிலே பணிபுரிந்து ஒரு உயர்ந்த நிலையில் வந்து என்னை நான் ரிட்டையர் ஆனேன். 2008 தான் ரிட்டையர் ஆனேன். இந்த இடைப்பட்ட காலங்களில் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் இந்த ஆன்மீகத்திலே வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதனுடைய காரணமாக நான் வந்து அதில் வந்து அதிகமாக வந்து என்னை ஈடுபடுத்தி கொண்டு நிறையா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து தெரிந்து கொள்ள ஆர்வம் ஏற்பட்டது. அதனுடைய அடிப்படையிலே தான் நான் வந்து இந்த தியான முறைகளை வந்து ஏன் அறிவியல் ரீதியாக நம்ம செயல்படுத்தக்கூடாது, எல்லாரும் தியானம்னா மத தொடர்புடையதாக நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் வந்து ஒரு இந்து மதத்தினுடைய பெரும்பகுதியான மக்கள் வந்து சார்ந்த ஒரு கலாச்சாரம் உள்ள நாடு. அதனால் நம்ம வந்து இதில் எல்லா மக்களும் வந்து இந்தியா தேசத்தில் வாழ்கிறதுனால எல்லாருத்துக்கும் பொதுவாக பயன்படக்கூடிய ஒரு வகையில் இது ஏன் அறிவியல் ரீதியாக நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரீதியினால தான் இந்த நிம்மதி உன் கையில் அப்படின்னு அதுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து அதில் இந்த ஒரு தியான முறைகளை வந்து நான் வந்து இப்போது செயல்படுத்திட்டு எல்லாத்துக்கும் மக்களுக்கு ஒரு சேவையாக செஞ்சு வந்துட்டுருக்கேன் ஐயா. அவ்வளோ
ஐயா. இப்போ
சரிங்க,
கணேசன் அப்படிங்கிற பெயரோடு இருந்த நீங்கள் யோகி ஸ்ரீஜின்னு வந்து உங்கள் பேரை வந்து இப்போ மாறியிருக்கு.
ஆமாம்.
இப்போ இந்த யோகி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவருடைய குணாதிசயங்கள் என்ன, யாரையெல்லாம் நம்ம வந்து யோகின்னு சொல்ல முடியும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது யோகின்றது வந்து நம்மளுடைய ஆரம்ப காலத்தை எடுத்து பார்த்தோம்னா மக்களுக்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டு காடுகளையும் வனாந்தரங்கள்லையும் உங்களுக்கு வந்து யோகிகள் என்ற பெயரிலும் ரிஷிகள் என்ற பெயரிலும் சாதுக்கள் என்ற பெயரிலும் மக்கள் நலனுக்காகவே அவங்க வந்து பாடுபட்டுட்டு இருந்தாங்க. அது அந்த காலத்தில் யோகி என்ற ஒரு அந்த சொல் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக வழக்கத்தில் வந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து இந்த வளர்ந்து வரும் இந்த நாகரிக காலத்தில் அந்த யோகின்ற அந்த ஒரு கான்செப்டை நான் வந்து ஏன்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு அது விஞ்ஞான ரீதியாக கொண்டுட்டு வரோங்கிறதுனால நம்ம அந்த யோகிகளுக்கு உண்டான அந்த யோக சூத்திரத்தினுடைய அந்த சூட்சுமங்களை ஒரு மனிதனாக நம்ம யோகத்தை பற்றிய ஒரு சூட்சங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக செயல்படுகின்ற அந்த ஒரு செயலைத்தான் வந்து யோக நிலை என்று சொல்கின்றோம். இது வந்து நம்மளுடைய இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு டிக்ஷனரி இல்லைன்னா கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து யோகிக்கு வந்து டீச்சர் அப்படிங்கிற ஒரு பொருள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் நமக்கு இந்த யோக சூட்சமங்களை நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு 25 ஆண்டு கால அனுபவத்தில் தெரிஞ்சதுனாலையும் அதனுடைய அடிப்படையில் மக்களுக்கு அதை வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இல்லைனாலையும் சரி அந்த யோகிங்கிற பிறகு நம்மளும் வந்து அதை பயன்படுத்தணுங்கிறதுக்காக எனக்கு வந்து 2010 நான் ஒரு புஸ்தகம் வெளியிட்டிருந்தேன். அதாவது விஞ்ஞானத்தில் ஒரு அற்புதம்னு ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அந்த புத்தகம் வெளியிட்டப்போ அந்த திறப்பு விழா அன்னைக்கு வந்து அங்கே கூடியிருந்த பெருமக்கள், அது பெரிய ஒரு ஒரு ஞானிகள் அறிவு சார்ந்த சான்றோர்கள் கூடிய அந்த சபையில் வந்து எனக்கு அந்த யோகிங்கிற பட்டத்தை வந்து கொடுத்தாங்க.
ரொம்ப சந்தோஷம்,
நன்றி.
இப்போ நீங்கள் மனிதனுடைய நடவடிக்கை ஒவ்வொன்றையும் பார்த்தோம்னால மகிழ்ச்சியாக இருக்கணும், அவன் நடவடிக்கையை வந்து வெற்றி பெறணும், அதன் மூலம் அவனுக்கு வந்து பொருள் கிடைக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவன் நடவடிக்கை அமைஞ்சிருக்கு.
ஆமாம்,
இப்படி எல்லா முயற்சியும் பண்ணுறான். அப்படி இருந்தும் பல பேருக்கு பல நேரங்களில் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. இப்போ மனிதனுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு உங்களை அனுபவத்தில் நீங்கள் நினைக்கிறீங்க?
அதாவதுங்க, இந்த மனிதனுக்கு வந்து வெற்றி தோல்விங்கிறத வந்து இயற்கை. பட்டு பெரும்பாலான காலகட்டங்களில் மனிதன் வந்து தோல்வியை தான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. அதுக்கு பொதுப்படியாக ஏன்னா தோல்விங்கிறத வந்து உங்களுக்கு அதில் வந்து பேதங்கள் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது, ஏழைக்கான பணக்காரன் கிடையாது, எதுவுமே கிடையாது. தோல்விங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கான்செப்டாக போனதுனால இந்த தோல்விக்கு மெயினாக என்னை பொறுத்தமட்டும் நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன், ஒரு நான்கு காரணங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு மனிதனுடைய தோல்விக்கு அடிப்படையான நிறையா காரணங்கள் இருந்தால் கூட அடிப்படையாக ஒரு நான்கு காரணங்களை நான் சொல்ல முடியும். முதலாவது காரணமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த தன்னறிவு, செல்ஃப் அவேர்னஸ் நம்ம மக்களிடத்தில் இருக்கிறது இல்லை. அந்த காரியத்தில் ஈடுபடும் பொழுது அந்த காரியத்தை பற்றினா ஒரு எந்த ஒரு ஞானமும் இல்லாமல் தன்னறிவு இல்லாமல் அந்த காரியத்தில் ஈடுபடுகின்ற பொழுது தோல்வியை சந்திக்கின்றார்கள். இரண்டாவது கட்டமாக அது ஒரு லட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த காரியத்தை ஏனோதானா என்று ஒரு அலட்சிய போக்கோடு ஒரு அந்த மாதிரி செய்கின்ற ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து தோல்வியை சந்திக்கிறாங்க. அப்படி சொல்லலாம், ஈடுபாடு இல்லாமல் அதில் ஒரு பெரிய ஒரு ஆர்வம் காட்டாமல், சுணக்கம் சொல்கிறாங்களா அது மாதிரி ஆர்வம் காட்டாமல் அதில் வந்து ஒரு விருப்பம் இல்லாமல் அவங்க ஈடுபடுகின்ற பொழுது அதில் அவங்க தோல்வியை சந்திக்கின்றாங்க. மூணாவதாக நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் நமக்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும். மனிதர்களாக நமக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது நமக்கு ஒரு விதமான பதற்றம் ஏற்படும். ஸோ அப்போது அந்த காரியத்தை நம்ம நிறைவேற்றணும்னா நமக்கு அந்த டாலரன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வந்து இருந்தால் தான் நிச்சயமாக வெற்றி முடியும். அந்த மாதிரி சகிப்புத்தன்மை இல்லாத போதும் அந்த காரணத்தினால அவங்க தோல்வியை வந்து சந்திக்கப்பட்டது. நிறைவாக வந்து நான் நாலாவதாக பயனுள்ள சொல்லணும்னு சொன்னாக்க, ஒரு திட சங்கல்பம் இல்லை, மனசுக்குள்ள ஒரு டிட்டர்மினேஷன் கிடையாது, நான் இந்த காரியத்தை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த திட சங்கல்பம் இல்லாமல் போகிறதுனால மனிதன் வந்து தோல்வி அதிகமாக சந்திக்கிறான். இது எல்லாத்துக்குமே மேற்கொண்ட மேலே சொன்ன அந்த மூணு காரியங்களுக்கும் நாலாவதாக இந்த திட சங்கல்பம் தான் ரொம்ப வில் பவர். ஏன்னா அது இல்லைன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் யாருனாலையும் சாதிக்க முடியாது. ஆகவே அந்த திட சங்கல்பத்தை மக்கள் வந்து தங்களுடைய மனசில் அவங்க வந்து வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அவங்க வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு.
நீங்கள் திட சங்கல்பம்னு சொல்லும்போது ஒரு திருவள்ளுவருடைய குரல் கூட ஞாபகம் வருது எனக்கு, எண்ணிய எண்ணியாங்கு எழுதுவர் எண்ணிய திண்ணியராக
நீராகப்படும்.
நம்ம வந்து எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த எண்ணத்தை சாதிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வெறி இருக்கணும்.
ஆமாம்,
அப்போ நிச்சயமாக வந்து நம்மால் இந்த எடுக்கிற காரியத்தை செய்ய முடியும்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த வெற்றியும் தோல்வியும் கலந்துதான் வருன்றதான் வந்து ஒரு நியதியா இருக்கு. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் தோல்வி சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருது, அதுக்காக தூண்டு போயிடக்கூடாது. இப்ப உங்களுடைய அனுபவத்தில் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னாக்க, எப்படி வந்தாலும் நிம்மதியா இருக்கணும், மன நிம்மதியா இருந்து நமக்கு வந்து போயிடக்கூடாது அப்படின்னு தேவை வேண்டி நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி.
ஆமாங்க,
தெரிகிறன ஆழ்நிலை தியானம் அப்படின்னு ஒரு முறைய வந்து நீங்க உருவாக்கியிருக்கீங்க. இப்ப அது போன்ற ஒரு தியானத்தில் நம்ம வந்து ஈடுபடும் பொழுது நமக்கு நாமே வந்து நிச்சயமா நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க.
ஆமாங்க,
ஒரு வகையில பாத்தீங்கன்னா தீதும் நன்றும் பிறர் தர வரான்னு சொல்றோம் இல்லைங்களா? இது வந்து அதுவும் வந்து நம்ம அப்போ
எல்லாமே நம்ம
நம்ம கையில தான் இருக்கு,
கையில தான் இருக்கு
அப்படி எடுத்துடலாம்.
ஆமா, நிச்சயமா எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு.
அப்போ தெரிகிறன ஆழ்நிலை தியானம் நீங்க ஒரு முறைய வச்சிருக்கீங்க.
ஆமா,
அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க.
அதாவது திரிகரணம் அப்படின்றத திரியினாவே மூன்று, இல்லைங்களா, திரிசூலம், திரிகரணம், திரிகடுகம், இந்த மாதிரி நிறையா மூன்று நிலைகளை குறிக்கக்கூடியது வந்து நம்ம திரி என்று நம்ம அது ஆங்கில வார்த்தையிலும் திரினாக்க அதுதான் நம்ம சொல்கிறோம். தமிழ் வார்த்தையிலையும் அந்த நம்மளோட இலக்கணத்தில் நம்ம சொல்கிறப்ப திரிகரணம்ங்கிறதுக்கு வந்து அதை உடல் பொருள் ஆவி, உடல் பொருள் ஆவி, இந்த மூன்று தான் திரிகரணம் என்று நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு மனிதனாகிய நமக்கு வந்து ஒரு மனிதனாக அந்த உலகத்தில் நம்ம வந்து வாழணும் ஜீவிக்கணும்னா முதல்ல நமக்கு அந்த உடல் வேணும். ஆனால் அந்த உடலை வெறும் உடல் இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அந்த உடலுக்கு உயிர் இருந்தால் தான் அதனுடைய மதிப்பு இருக்குது, மனிதனாக நம்ம போற்றப்பட முடியும். அப்போ உடல் வேணும், உயிர் வேணும், இந்த ரெண்டையும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு மனம் வேணும். அப்போது உடல், உயிர் மற்றும் மனம், இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா பாடி, சோல் அண்ட் மைண்ட், இந்த மூன்றும் சேர்ந்த நிலை தான் ஒரு மனிதனை வந்து வளப்படுத்துகின்ற ஒரு நிலையாக இருக்க முடியும். அப்போ இந்த மூன்றையும் நம்ம ஒரு சரியான முறையில் சீர்படுத்தி அதை ஒருநிலைப்படுத்தி நம்ம இயக்குகின்ற பொழுது அது நிச்சயமாக நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே நான் அந்த திரிகரணம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்திட்டேன். திரி ஆழ்நிலை தியானங்கிறது நம்மளுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துகின்ற தியானம், அவ்வளோதான். திரிகரணம் ஆழ்நிலை தியானங்கிறதுக்கு இதுதான் என்னுடைய விளக்கம்.
இப்போ வந்து தியானம்னு சொல்லி சொன்னோம்னா அது மனம் சம்மந்தப்பட்டது.
ஆமாம்.
இப்போ யோகா பயிற்சினா உடல் சம்மந்தப்பட்டது.
ஆமாம்.
இப்போ வந்து தியானமாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம், இப்படி அது அதில் ஆரம்பித்து தான் மற்றதுக்கு வரணுன்ற மாதிரி நம்ம அந்த ஸ்டெப் இருக்குது.
ஆமாம்.
அப்போ இந்த சூரியனுக்கும் மனித வாழ்க்கைக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது.
நிச்சயமாக இருக்குது.
இப்போ அந்த தொடர்பை பற்றி கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள்.
அதாவது பொதுவாக நம்ம சொல்ல போனோம்னா சூரிய நமஸ்காரங்கிறது வந்து இன்றைக்கு நேற்று வந்ததல்ல, அதாவது தொன்று தொட்டு ஆதிகாலம் தொட்டு முதல் முதலாக ஆதி மனிதனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து நம்ம எடுத்துட்டோம்னா முதல்ல ஆதியில் வந்து மனிதன் வந்து ஒரு எல்லா உயிரினங்களையும் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தி, பரம்பொருள், இறைவன், கடவுள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அவனுடைய படைப்பு இந்த பிரபஞ்சத்தை படைச்சு அதில் எல்லா உயிர்களையும் படைச்சு அதுக்கப்புறம் மனிதனையும் படைச்சு இந்த பூமியில் மனிதனை ஆண்டு கொள்ளுறதுக்காக மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இந்த மனிதனையும் படைச்சப்ப மனிதனை வந்து விலங்கோடு விலங்காக தான் இருக்கு ஆரம்பத்தில். அப்போ விலங்கோட விலங்காக இருக்கும்போது இன்றைக்கி இருக்கிற இவ்வளவு ஒரு பரிபூர்ண வசதிகள் அன்னைக்கு வந்து கிடையாது. ரோடு கிடையாது, லைட்டு கிடையாது, வாகனங்கள் கிடையாது, ரோடுகள் கிடையாது, வீடுகள் கிடையாது, உடுப்பதற்கு உடுக்கை கூட உங்களுக்கு வந்து கிடையாது. ஏன்னா அவனும் விலங்கோட விலங்காகத்தான் உங்கள் நிர்வாணமாகத்தான் மனிதன் படைக்கப்படுகின்றான். அதுக்கப்புறம் நாகரிக வளர்ச்சி துவங்கினா அவனுக்கு மனிதனுக்கு மட்டும் உங்களுக்கு மற்ற உயிரினங்களை காட்டிலும் ஆறாவது அறிவு, அதாவது தன்னுடைய நினைக்கிறதை உங்களுக்கு செயல்படுத்தி அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆறாவது அறிவு இருந்தனுடைய அந்த உள் உணர்வு அவனுக்கு வந்து தூண்டுதல் ஏற்படுது இல்லைங்களா. அந்த ஆறாவது அறிவு இருந்த அடிப்படையில் வந்து தான் மனிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி இந்த நிலையை அடைஞ்சிருக்கான். அப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தப்ப விலங்கோட விலங்காக இருக்கான் அவங்களுக்கு வந்து. அப்போ எங்கே பார்த்தாலும் அடர்த்தியான காடுகள், உங்களுக்கு மலைமுகடுகள், பள்ளங்கள், மேடுகள், தண்ணி எங்கே பார்த்தாலும் நீர்நிலைகள், இந்த மாதிரி அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இருள் சூர்ந்த ஈவன் ஒரு காலகட்டத்தில் வந்து அதிகமான இருள் சூர்ந்த ஒரு நிலை தான் இருந்தது ஆரம்பத்தில். அப்போ என்ன பகல் நேரத்தில் வந்து அவனால் வந்து சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தால் கூட ராத்திரி ஆச்சுன்னு சொன்னாக்க இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள், இடி, மின்னல், மழை, புயல், இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து ஏற்படுகின்ற பொழுது அவனுக்கு ஒரு பய உணர்வும் அச்ச உணர்வும் ஏற்படும். ஸோ இந்த பய உணர்வும் அச்ச உணர்வின் காரணமாக அவன் வந்து மிகவும் ஒரு மனிதன் தன்னுடைய சர்வநாடியை ஒடுங்கி போகின்ற அந்த நிலையை தான் வந்து ஆரம்பத்தில் அந்த நிலையில் இருக்கான். பிறகு சூரிய உதயத்தை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு ஏதோ ஒரு தைரியம் தனக்கு வந்துருச்சு. ஆ, நம்ம வந்து இனிமேல் எதையும் நம்ம சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை. இப்படி வந்த உடனே சூரியனை பார்த்தோன்னா தான் அவனை அறியாமல் அவனுக்கு வந்து மரியாதை வருது. இப்போ நம்மளுடைய இந்து வேதத்தில் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆதி காலத்தில் நம்ம முதல் வேதமாக நம்ம சொல்லக்கூடிய வேதம் வந்து ரிக்வேதம். நம்மளுடைய இந்து வேதங்கள்ல.
அதாவது நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இருளுக்கு பயந்து சூரியனை கண்ட உடனே கடவுளா நினைக்க ஆரம்பிச்சான்.
ஆமா, நிச்சயமா கடவுளா நினைக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அவனுக்கு அந்த இருள என்ன, பாம்பு வருது, பள்ளி வருது, பூச்சி வருது, மிருகங்கள் வருது, எல்லாத்தினுடைய தொல்லைகள் ஜாஸ்தி, இயற்கையினுடைய சீற்றங்கள் தர, இடி மின்னல், மழை வந்து அடிச்சிட்டு போகுது. இந்த மாதிரியாக அவனுடைய, ஏன்னா இருட்டுகளை நம்மளால நார்மலா வந்து, நீங்களே ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு உதாரணம் நம்ம சொல்ல, வீட்டுல நம்ம வருஷம் நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஒரே வீட்டில் நம்ம சொந்த வீடு, காலையிலிருந்து 24 மணி நேரம் அந்த வீட்டுக்குள்ள தான் நம்ம இருக்கோம். நமக்கு எல்லா இடம் பரிச்சயமான இடம் தான். ஆனாலும் கூட திடீர்னு ராத்திரியில் நம்ம உட்காந்து ஆள் உட்காந்துருக்கிறப்ப, படுத்துட்டு உட்காந்துருக்கப்ப நீங்கள் வந்து திடீர்னு லைட் ஆஃப், கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா விசுக்கு நெந்திரிச்சு வேகமாக நம்மளால் நடக்க முடியுதுங்களா? முடியறதில்லை. அப்போ ஒரு தடுமாற்றம். ஸோ இவ்வளவு நம்ம வளர்ச்சி, நம்ம அறிவு முயர்ந்த வளர்ச்சி அடைந்த நேரத்தில் கூட அந்த தடுமாற்றம் இருக்கப்போ, ஆதி காலத்தில் நிச்சயமாக எல்லா தடுமாற்றங்களும் இருக்கும். அப்போ ஒரு வெளிச்சத்தை கண்டோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லார் மனசுலையும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியும் வர்றது வந்து இயற்கை. அதனால் அதனுடைய அடிப்படையில் தான் அவன் சூரியனை பார்த்தோன்னே அவன் கையெடுத்து கும்பிடுங்கிற ஒரு அந்த நிலை வந்தது. இதை தான் நம்மளுடைய ரிக்வேதத்தில் வந்து முதல்ல, நம்மளுடைய இந்திய வேதத்தில் வந்து ரிக்வேதம் தான் முதன்மையாக நம்ம போற்றப்படும். இதில் வந்து அதாவது 3வது மண்டலம் 62வது அத்தியாயம் 10வது பாட்டு பாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓம் பூர்வஸ்வஹ தத் சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோ நக பிரசோதயாத். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து
ஸ்லோகம்.
இது சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து நம்ம அதனால் அதுக்கு ஒன்றும் அதை பற்றி நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை.
மொழி எதுவாக இருந்தாலும்
ஆமாம், அது சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுதான் நமக்கு முக்கியத்துவம். அப்போ இதில் என்ன சொல்லுதுன்னா, எந்த தேவன், அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தியை படைத்த ஒரு இறைவன், தேவன், எப்போ கடவுள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், நம்மளுடைய சக்திகளை, செயல்களை, புத்திகளை, அறிவுகளை ஊக்கப்படுத்துகிறானோ அல்லது எழுப்புகின்றானோ, அந்த தேவனாகிய பரஞ்சோதியை நாங்கள் தியானம் செய்கின்றோம் என்று சூரியனை பார்த்து நமஸ்கரிப்பதாகத்தான் இந்த பாடலினுடைய வார்த்தைகள் வந்து அமைந்திருக்குது. இதைத்தான் இப்போ நம்ம வந்து காயத்ரி மந்திரம்னு நம்ம வந்து எல்லாரும் வந்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அந்த மந்திரம் சொல்லணும்.
ஆமாம், இந்த மந்திரத்தை வந்து 108 முறை அவங்களுக்கு வந்து 3 காலங்களிலும்
சொன்னால் ரொம்ப நல்லது.
ஆமாம், ரொம்ப நல்லது. அதாவது காணாமல், கண்டு, கோணாமல் அப்படின்னு சொல்லி 3 நிலைகளில் வந்து அந்த மந்திரத்தை நம்ம வந்து 108 தர உச்சரித்தோம்னு சொன்னால் நமக்கு ஒரு மன தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல, இதுதான் அந்த சூரியனை வழிபடக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் இதுதான் வந்து அமைஞ்சது வந்ததுன்னு வச்சுக்கலாம். ஆமாம்.
இப்போ மனிதன் வந்து 6 அறிவு படைத்தவன், அவனுக்கு உள்ளுணர்வுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உள்ளுணர்வு அறிவு ரெண்டு ஒன்று தானா, இல்லை அப்படி ரெண்டு வேற வேறையா இருந்தா உள்ளுணர்வுக்கு நீங்க கொடுக்குற விளக்கம் என்ன?
அது உள்ளுணர்வு என்பது பொதுவாக மனிதனுடைய மனநிலை வந்து 3 வகையா நம்ம சொல்லலாம். அதாவது நம்ம நார்மலா நம்மளுடைய நடவடிக்கைகளில் இருக்கக்கூடியப்போ நார்மலாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உணர்வுகள், பார்க்கறது, பேசுறது, பேசுறத நம்ம புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி செயல்கள், அன்றாட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பகலில் நம்ம இருக்கக்கூடிய விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய நார்மல் மைண்டு, சாதாரணமான ஒரு மனநிலை, அது ஒரு உணர்வு. 2வது வந்து சப்கான்சியஸ் மைண்டு, அதாவது இடைமனம். இது வந்து நம்மளுடைய சாதாரண மனத்தையும், மனம் என்ன சொல்லுகின்றதோ அதையும் கேட்கும், தன்னிச்சையாகவும் செயல்படும். அப்போது எப்படி தன்னிச்சையானே, இப்போ நார்மல் மைண்டுக்கு வந்து பொதுவாக வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய, ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு அதிகமாக. காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வந்து தூங்கிட்டேன்னு வச்சுங்களேன், நார்மல் மனம் ஒன்றும் ஃபங்க்ஷன் ஆகிறதில்ல இல்லைங்களா. அப்போது அந்த நேரத்தில் கூட நம்மளுடைய இன்னராக இருக்குன்னு ஆனால் வந்து ஆக்டிவிட்டி, ஏன்னா நம்ம மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம், பிளட் சர்க்குலேஷன் இருக்குது, இதயம் துடிக்குது, மூளை வேலை செய்யுது, எல்லா அவங்க செல்ஸும் உங்களுக்கு வந்து ஆக்டிவாக இருந்துகிட்டு இருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அதுதான் சப்கான்சியஸ் மைண்டு வந்து உங்களுக்கு வந்து இடைமனம் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஸோ நிறைவாக வந்து உங்களுக்கு வந்து ஆழ்மனம், அதாவது இந்த ஆழ்மனங்கிறது தான் உங்களுக்கு வந்து உள்ளுணர்வுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இந்த அடிமனம், அதாவது நம்ம இதை வந்து சிம்பிளாக நம்ம சொல்லணும்னா, தண்ணியினுடைய பரப்பு, மேல் பரப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேகமாக ஓடும். இப்போ ஒரு ஆற்றுல தண்ணி போச்சுன்னா வேகமாக மேல் பரப்பு வந்து இல்லை ரொம்ப அதிகமான வேகம் இருக்கும், ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அடியில் இன்னமும் அடியில் போய் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு வேகமே இருக்காது, அமைதியாக இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய மனம் மூன்றாவது நிலையில் உள்ள அந்த உள்ளுணர்வாகிய மனம் வந்து எப்படி இப்போ பூமிக்கடியில் நீர் வந்து நீர் பரப்பு வந்து உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் பயப்போ நம்ம 70% வந்து நீர் இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் அது பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இன்னமும் 30% திரும்பவும் நீர் இருக்குதான் செய்யுது.
பூமிக்கு உள்ளேயும் நீர் இருக்கு,
உள்ளேயும் நீர் இருக்கு இல்லைங்களா?
மேற்பரப்பு மட்டும் இல்லாம,
மேற்பரப்பு மட்டும் இல்லாம உள்ளேயும் நீர் இருக்கு.
அப்ப நம்ம சொல் நிலத்தடி நீர்ங்கிறது பூமிக்குள்ள நீர் தூண்டி
விவசாயத்துக்கு நம்ம எல்லாரும் எங்க நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துறோம். அப்போ அந்த நீர் பூமிக்கு அடியிலையும் இருக்குது. அது மாதிரி பூமி இல்லை அந்த நீருங்கிறது வந்து எப்படி உங்களுக்கு இந்த பூமி முழுக்கும் பரவி இருக்குதோ அது மாதிரி இது ஆழத்தில் அமைதியா இருக்கு. நம்ம தோண்டினாதான் கிடைக்கும் இந்த உள்ளுணர்வை, நம்ம தோண்டி எடுக்கணும், அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும்.
தியான பயிற்சிக்கு வந்து அப்ப நம்ம வந்து அந்த ஆள் மனத்தை தான் போய் நீங்க நம்ம தட்ட வேண்டி இருக்கு. தியான மனம் நினைச்சீங்கன்னாக்க செயல் மனம் வந்து அலை அதிகமா இருக்கு.
ஆமா,
அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கிற மனம் வந்து அலை குறைவா
இருக்கு.
அலை இல்லாத மனம் பாத்தீங்கன்னா அந்த
அடிமனம் தான்,
உள் மனம் தான். தியானம் பண்றவங்க அந்த அடிமனத்துல
அடிமனத்தை
பண்ண வேண்டி இருக்கு
தொட்டு நம்ம அதையே நம்ம வந்து அந்த அடிமனத்தை நம்ம வந்து தொடக்கூடிய அந்த ஒரு பயிற்சி தான் வந்து தியான முறைன்றது. அப்படி இருக்கிறப்ப அந்த அதுதான் இன்ட்யூஷன் வந்து ஆங்கிலத்துல நம்ம வந்து சொல்லுவோம். இன்ட்யூஷன் அந்த விழிப்புணர்வு ஏற்படும் பொழுதுதான் ஒவ்வொரு மனிதனும் இன்னைக்கு உலகத்தில் வந்து இந்த அளவு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆரம்பத்தில் வந்து ஆதி மனிதனாக ஒன்றுமே மிருகமோட மிருகமாக இருந்தவன் இன்னைக்கு இந்த பரிணாமம் வளர்ச்சி இவ்வளோ வளர்ந்துருக்கான்னா இது யாரோ சிலரனுடைய உள்ளுணர்வு வெளிப்பாட்டின் காரணமாக கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை நம்ம அனுபவிக்கிறோம். இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் இப்போ உதாரணமாக இந்த நிலையத்தில் இவ்வளவு அடிப்படை வசதிகள் எல்லாம் யாரோ கண்டுபிடிச்சது, அதை வச்சு இன்னைக்கு நம்ம மக்களுக்கு நம்ம வந்து சேவை செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான்.
இப்போ நீங்கள் இந்த திரிகரண யோக நிலை ஆழ்மன தியானத்துக்கு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கு வந்து இந்த யோக நிலையில் வந்து நம்ம இந்த பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எந்த வகையிலே தொடர்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் என்ன பணி நம்ம இந்த தியானத்தில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு?
அதாவது முதல்ல வந்து பரமாத்மாங்கிற வார்த்தைக்கு நம்ம பொதுப்படியான ஒரு அர்த்தத்தை தான் பார்க்கணும். இதையே ஒரு மதத்தை தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சங்கிறப்போ உங்களுக்கு இந்த பூமி மட்டும் இல்லை, இந்த பூமியோடு சேர்ந்து எண்ணற்ற கிரகங்கள், கோடான கோடி கிரகங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்டிருக்குது. இது எல்லாமே இயங்கிட்டிருக்குது. இந்த எல்லாமே இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையை இது யார் இயக்குகிறார்கள் என்று நம்ம வந்து நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது,
சொல்ல முடியல.
நமக்கு மேலே ஒரு சக்தி அப்போ ஏதோ இருக்கு. அந்த சக்தியை தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து பரமாத்மா, பரம்பொருள், பகவான் அல்லது ஆண்டவன் அல்லது இயற்கை எப்படி வேணாலுமே நம்ம சொல்ல, அது நம்மளுடைய நம்ம எந்த நம்மளுடைய பேருன்னு சொல்லலாம்.
ஒவ்வொருத்தரும்
உதாரணத்துக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு நம்ம வந்து பேர் வைக்கிறோம், பேரை சொல்லி கூப்பிடுறோம் இல்லைங்களா? இந்த பேர் இந்த குழந்தை வந்து மகனாக இருக்கும்போது அதே மகனாக ஒரே குழந்தை வந்து பல்வேறு நிலைகளில் உங்களுக்கு மாறும். அந்த பேரே வந்து ஒரு மகனாக மாறும். அதே குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வந்து வரும், அல்ல கணவனுங்கிற ஸ்தானத்துக்கு வரும், அப்பாங்கிற ஸ்தானத்துக்கு வரும், தாத்தாங்கிற ஸ்தானத்துக்கு வரும். ஆனால் எல்லாமே ஒரே நபர் தானே? ஆமாம். ஆக வந்து பரமாத்மா என்பது உங்களுக்கு இந்த அகண்ட பிரபஞ்சத்தை முழுக்க உங்களுக்கு காத்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தி. அதில் ஜீவாத்மாங்கிறது நம்ம ஒன்று ஒரு அங்கம், ஜீவாத்மாங்கிறது ஒரு அங்கம்.
பல்லாயிரம் கோடி ஜீவன்கள்ல
நம்மளும்
ஒண்ணு, மனித ஜீவன்,
ஆமா மனிதனும் ஒண்ணு
ஒண்ணு
அவன் நிச்சயமா ஜீவாத்மா ஒண்ணு. அதுல பரமாத்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவாத்மாங்கிற ஒரு மனித இனம். இந்த ஜீவாத்மா வந்து எல்லாரும் சொல்லுவாங்க என்னடா பரமாத்மா ஜீவாத்மானா, இதுனா இறைவனால் படைக்கப்பட்ட மனிதன் ஜீவாத்மாவாக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவினுடைய ஜீவ சுவாசத்தை இந்த ஜீவாத்மா ஆண்டு அனுபவிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா? ஆக இந்த ஜீவாத்மா பற்றி இன்னும் கூட நான் வந்து நான் விளக்கமாக உங்களால் என்னால் சொல்ல முடியும். பட்டு இது வந்து ஒரு உங்களுடைய நேரத்தினுடைய கருதி அதை வந்து நான் கொஞ்சம் அடுத்த வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பன்னு அதை வந்து சொல்லலாம்னு ஆசைப்படுறேன்.
எனக்கு அடுத்த ஒரு கேள்வி என்னென்ன
சொல்லுங்க,
இப்போ அறிவியல் ரீதியாக நீங்கள் வந்து நிம்மதியை வந்து எப்படி பெறலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆலோசனை வழங்குறீங்க.
ஆமாம்,
இப்போ அறிவியல் ரீதியாக ஆன்மாவை பற்றி உங்களுடைய விளக்கம் சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கும் புரியறது நல்லா இருக்கு, நேயர்களுக்கும் சரி எனக்குமே கூட.
சரி, ஆன்மாங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா சார், ஐயா ஆன்மாங்கிறத பற்றி நான் சொல்லணும்னா ரொம்ப சுருக்கமாகவே சொல்லிடலாம். அதாவது ஆன்மாங்கிறது வந்து விஞ்ஞானத்தில் அறிவியல் ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆன்மான்னா என்ன சொல்லுவான்னா ஜீவன் அல்லது உயிர் மூச்சு, உயிர் அல்லது உயிர் மூச்சு, சுவாசம் அல்லது பிராணன் அல்லது பிராணவாயு. ஸோ அப்போ ஆன்மா என்பது என்றால் ஜீவன், ஜீவன் உயிர் மூச்சு, உயிர் மூச்சு சுவாசம், சுவாசம் பிராணன், பிராணன் பிராணவாயு அல்லது ஆக்சிஜன். அப்போ மனிதர்களாகிய மனிதர்கள் மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களும் வாழ்வதற்கும் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இங்கே வந்து பிரதானமாக விளங்குது இல்லைங்களா. இது வந்து முறையா, இதை முறையா நம்ம சுவாசிக்கின்ற பொழுது நமக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு விழித்தெழுகின்றது, கிளர்த்தெழுகின்றது. அதன் விளைவாக மனிதனுக்கு சக்தி, மனித சக்தியின் மகத்துவம் நமக்கு வந்து புரியுது, மனத்தெளிவு நமக்கு ஏற்படுகிறது, மன நிறைவு வருது, சிந்தனை நமக்கு ஒரு நிம்மதிங்கிற ஒரு இது கிடைக்குது. அதனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் இந்த உடல் இயக்கத்துக்கும் மன வளர்ச்சிக்கும் பிரதானமாக விளங்குவது அந்த ஆத்மா தான், ஆத்மா தான் நிச்சயமாக.
இப்போ வந்து ஐயா தியானம் அல்லது யோகா பயிற்சினாலே இந்த மூச்சு பயிற்சிக்கு வந்து முதலிடம் கொடுக்குறோம்.
ஆமாம்,
நம்ம வந்து உள்ளே இழுக்கின்ற அந்த ஒரு காற்றையும் வெளியே விடுகின்ற காற்றையும் கட்டுப்படுத்தி ஒரு பயிற்சி பண்ணும்போது அது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப வந்து பயன்படுது. அதே போல நம்ம வந்து தியானம் பண்ண போறவங்களுக்கு அது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இப்போ இந்த மூச்சு பயிற்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
அதாவது மூச்சு பயிற்சிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டே, அது வந்து மூச்சு பயிற்சி என்பது தான் பிரதானமாக, ஒரு உயிர் ஜீவன் வந்து வாழணும்னா மூச்சு தான் பிரதானமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த மூச்சு பயிற்சி நமக்கு வந்து அதாவது சுவாசிக்கின்ற இந்த செயல் வந்து இதை எப்படி நம்ம அறிவியல் ரீதியாக நம்ம பார்க்குறப்ப ஒரு மனிதனுடைய லங்ஸ் நுரையீரல்னு சொல்கிறேன் இல்லைங்களா, ரெண்டு நுரையீரல் இருக்குது. இந்த லங்ஸில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 40 கோடி காற்று சிற்றறைகள் இருக்குது, 400 மில்லியன் ஏர் சாக்ஸ் என்று சொல்லக்கூடிய காற்று சிற்றறைகள் இருக்குது. அப்போ இந்த மூச்சு நம்ம சுவாசிக்கின்ற பொழுது ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதாவது 3 வினாடிக்கு ஒரு முறை 18-20 முறை ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அதாவது ஆவரேஜாக பார்த்தோன்னா உங்களுக்கு 3 வினாடிக்கு ஒரு முறை சுவாசிக்கிறோம். ஒரு சுவாசம் என்பது காற்றை உள்ளே இழுத்து வெளிவிடுவது ஒரு சுவாசம். ஆக உங்களுக்கு வந்து 3 வினாடிக்கு ஒரு முறை சுவாசிக்கின்ற பொழுது 20 முறை சுவாசிக்கின்றப்போ 20 60 ஒரு நிமிஷத்துக்கு 20 முறை சுவாசிக்கின்றோம். இந்த 20 முறை சுவாசிக்கிறப்ப 1.5 வினாடி தான் நம்ம காற்றை வந்து உள்ளே இழுக்கிறோம். அப்போ அந்த 40 கோடி காற்று சிற்றறைகளும் 1.5 வினாடியில் அவ்வளவு காற்றுகளை நம்ம வந்து முழுமையாக உள்ளே இழுக்க முடியாது.
உள்ளே இழுக்கிற காற்று வந்து போதாதுன்னு சொல்ல
போதாது, போதுமான அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம உயிர் வாழ்வதற்கு போதுமானதாக இருக்குது, இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நம்ம முடியாது. அப்போ உயிர் வாழ்வதற்கு அது போதுமானதாக இருக்குது. இருந்தாலும் கூட வந்து நம்மளுடைய நம்ம உலக பிரகாரமாக வாழ்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்கிறோம் அன்றாட நிறையா. அதாவது நம்மளுடைய காலையில் எழுந்ததில் இருந்து நம்ம பழுது உறங்கி திரும்ப அடுத்த நாள் காலையில் எழுகின்ற வரைக்குமே நமக்கு 1008 பிரச்சனைகளை நம்ம வந்து டெய்லியும் ஃபேஸ் பண்ணுறோம். அதனால் இந்த தேவையில்லாத மன அழுத்தங்கள் நம்ம அதிகப்படியாக நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ இந்த மூச்சு காற்றுகள் வந்து போதுமான எனர்ஜியை நமக்கு வந்து கொடுக்கறதில்ல உடம்புல. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த மூச்சு பயிற்சி பண்ணுவதன் மூலம் செய்வதன் மூலம் ஒரு முறை மூச்சு பயிற்சி செஞ்சாக்க உங்களுக்கு இப்போ நம்ம சொன்ன 1 நிமிஷத்துக்கு உங்களுக்கு வந்து 20 முறை வந்து நம்ம சுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு முறை நீங்கள் மூச்சு பயிற்சி செய்வதற்கு அந்த ஃபார்முலாப்படி நீங்கள் திரும்பந்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்முலாப்படி பார்த்தா 2 நிமிடம் ஆகும் ஒரு மூச்சு பயிற்சிக்கு. ஒரு காற்றை உள்ளே இழுத்து வெளிவிடுகின்ற பொழுது அதில் ஏற்படக்கூடிய கால நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று திருமூல திருமந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து 1:4:2 அப்படின்னா 16 வினாடி, அதாவது 16 வினாடி வந்து உங்களுக்கு வந்து மூச்சு காற்ற உள்ள இழுக்கணும்.
16 வினாடினா இழுத்துக்கிட்டே
16 செகண்ட் இழுக்கணும். அதை வந்து உங்களுக்கு வந்து 64 செகண்ட், மோர் தென் அ மினிட், ஒரு நிமிஷத்துக்கு மேல 64 செகண்ட் உள்ள வந்து நிறுத்தி வைக்கணும்.
இழுத்த காற்றை
வெளியே விடாம நிறுத்தி வைக்கணும். ஆமா, இது 64 செகண்ட். பிறகு 32 வினாடியில் அந்த காற்றை மெதுவாக விடணும். அந்த காற்றை
ஸ்லோவா
மெதுவாக விடணும்.
இழுத்த வேகத்தை விட
இழுத்து டபுள் மடங்கு
வெளியே விடுற நேரம் வந்து இன்னும் மெதுவாக விடணும்.
ஆமாம், 2 மடங்கு மெதுவாக விடணும். ஆமாம், 2 மடங்கு நேரத்தில். ஆனால் நார்மலாக நம்ம மனிதர்களை நம்மளால் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே அந்த இதை வந்து காற்றுகளை நம்ம வந்து அவ்வளோ நேரம் இழுக்க முடியாது.
அப்படி அது பயிற்சி பண்ணுற காலத்தில் மட்டும் என்ன அப்படி முயற்சி பண்ண முடியும். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை நீங்கள் ஒரு பேச்சு போட்டிக்கு போகிறோம், இல்லை விளையாட போகிறோம், அப்போ அவங்க வந்து 2 நிமிஷத்துக்கு மூச்சை இழுத்து உள்ள நிறுத்தி மறுபடியும் விடுறதுங்கிறது நடைமுறை
சாத்தியமில்லை. அதுக்காகத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இது வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம இருக்கிறப்ப இதுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி, அதாவது இந்த மூச்சு பயிற்சி, இந்த தியானம், இந்த மாதிரி உடற்பயிற்சிகள், இதுக்கெல்லாமே வந்து உங்களுக்கு யோகா உடற்பயிற்சி. இன்றைக்கி வந்து அன்னை காலத்தில் யோக முறைகள் வந்து இருந்ததுங்க, யோகாவுக்கு ஒரு பெரிய மகத்துவம் அன்னைக்கு அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் நல்லா அதிகமாக வளர்ந்ததனுடைய காரணத்தினால அதுக்கு நிறைய மாற்றுகள் வந்துருச்சு.
இல்லை, இப்போ இன்றைக்கி இந்த கருத்துக்கு நான் ஒரு மாற்று கருத்து சொல்ல
சொல்லுங்க.
இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்கவே இந்த யோகாசனம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லா பகுதிகளிலும் எல்லா நாடுகள்லையுமே இப்போ வந்து இந்த யோகாசன கலையை வந்து கற்றுக்க
ஆரம்பிச்சாங்க. அரசாங்கமே வந்து அதை வந்து ஊக்குவிக்குது.
பல தொழிற்சாலைகளில் கூட இந்த யோக நிலையை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, யோகா பயிற்சி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மன நிறைவு வேணும், மன நிம்மதி வேணும்ன்றத உலகம் முழுக்கவே இந்த யோகாசனம் மறுபடியும் இன்னைக்கு வந்து புத்துயிர் பெற்று தான் வளர்ந்துகிட்டு இருக்கு.
ஆமா,
ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் அது. இப்போ நீங்க வந்து மூச்சு பயிற்சி பத்தி சொன்னீங்க, இந்த மூச்சு பயிற்சிக்கு பிறகு அடுத்த கட்டம் வந்து ஆழ்நிலை தியானம் தான்.
ஆமா,
இப்ப நம்ம உங்களுடைய அந்த நிம்மதி உன் கையில், இந்த ஆழ்நிலை தியானம் எப்படி வந்து ஒருத்தர் மேற்கொள்ள முடியும், இதனால வந்து நமக்கு என்ன பயன் கிடைக்கும், இது பண்றவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
அதாவதுங்க ஆழ்நிலை தியானம் மூச்சு, இப்போ நம்ம வந்து யோகா முறை 3 நிலை சொன்னேன், 1 யோகா, 2 மூச்சு பயிற்சி, 3 வந்து ஆழ்நிலை தியானம். இதுதான் திரிகரணத்தினுடைய
அடிப்படை
தத்துவமா நான் வந்து சொன்னேன். இப்போ இந்த யோக முறைகளுக்கு வந்து மாற்று, இந்த நவீன காலத்தில் மாற்று உபகரணங்கள் நிறையா வந்துருச்சு. எக்ஸசைஸு அல்லது இந்த உடற்பயிற்சிகள் செய்யக்கூடியது டாக்டர் வந்து அறிவுறுத்துகிறாங்க. இந்த மாதிரி வந்து இப்போ யோகா செஞ்சேன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 5 ஆசனங்கள். நன்றி, சரியாக சொன்னீர்கள். ஆசனங்கள் 5 ஒரு 10 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் நம்ம வந்து ரெகுலராக செய்யணும். இல்லைன்னு சொன்னால் உடல் எக்ஸசைஸு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரம் அட்லீஸ்ட், குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 மணி நேரமாவது நம்ம வந்து உடற்பயிற்சி வந்து செய்யணும். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம உடம்புல வந்து உங்களுக்கு 206 ஜாயின்ஸ் இருக்குது, 206 எலும்பு இருக்குது நம்ம உடம்புல. அப்போ அந்த 206 ஜாயின்ஸுக்கு நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு பண்ணணும் இல்லைங்களா. ஏன்னா ஒரு வீடே ஒரு கதவே இருக்குது, இந்த ஒரு கதவே நம்ம உங்களுக்கு ஒரு வருஷமாக திறக்காமல் நம்ம பூட்டி வச்சோம்னா என்ன ஆகும், அடுத்து திறக்கவே முடியாது,
திறக்க முடியாது,
இறுகி போகும். அப்போது அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ஜாயிண்ட்லெல்லாம் நமக்கு வந்து சரியான முறையில் இல்லை. இப்போ வண்டியிலே ஒரு அற்புதமான ஒரு வாகனம் வாங்குகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு ஒரு கார் வாங்குகிறோம், அதுக்கு வந்து பெட்ரோல் ஊற்றாமல் ஆயில் போடாமல் உங்களுக்கு ஏர் வந்து நம்ம வந்து இது பண்ணாமல் அப்படியே உங்களுக்கு வந்து நம்ம வச்சுருந்தா எவ்வளோ நாளைக்கு அதை யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா.
இல்லை, பயன்படுத்தா எந்த
பொருளுமே அதனால மாற்று வந்து இப்போ வந்து யோகா, அதில் யோகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க, ஆசனங்களை பற்றி சொல்லி கொடுப்பது வந்து உங்களுக்கு நிறையா இன்னைக்கு வந்து நிறையா உலகம் உலகம் நிறையா வந்து வந்துட்டாங்க அதுக்கு. அதனால் நான் அதில் வந்து அதிகமாக நான் என்னுடைய, பட் இருந்தாலும் அது வந்து ஒரு அடிப்படை தேவைங்கிறத நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து அதை முத்தாய்ப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நான் அதில் அதிகமாக நான் அதனால தான் என்னுடைய கவனத்தை நான் அதில் செலுத்தலை. அடுத்தபடியாக மூச்சு பயிற்சி ரொம்ப பிரதானமாக நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இந்த எக்ஸசைஸ் அல்லது யோகா கூடுதலாக இந்த மூச்சு பயிற்சி ரெண்டுமே தியானத்துக்கு ஒரு முதன்மை நிலை வைக்குது. ஏன்னா மனசு ஒருநிலை, மனங்கிறது வந்து ஒருநிலைப்படாது அவ்வளோ எளிதில் வந்து மனசு வந்து ஒருநிலைப்படாதுங்க. அப்போ மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு சொன்னால் முதல்ல நம்மளால் வந்து கிறக்கமாக ஒரு அரை மணி நேரம்னாலும் அரை மணி நேரம் அமைதியாக உட்காரணதுக்கு முதல்ல உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மூச்சு காற்று நம்மளுடைய நல்லா ஒரு இன்ஹேல் பண்ணி எக்ஸ்ஹேல் பண்ணுறப்ப மூச்சு காற்றை ஆழமாக இழுத்து, நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், ரொம்ப உங்களுக்கு படபடப்பாக இருக்கிற நேரத்தில் ஆழமாக மூச்சை ஒரு இழுத்து நிதானமாக மூச்சை விடுங்க. அப்படி ஒரு மூன்று முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய டென்ஷன் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆன கட்டத்தில் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு அமைதியான சூழ்நிலையில் உட்கார்ந்து உங்களுக்கு வந்து அந்த தியான முறையை நம்ம ஆழ்ந்து நம்ம வந்து ஒன்றை குறித்து அதுக்குன்னு நாங்கள் சில ஃபார்முலா வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம பயிற்சிக்கு நேரில் வர நேரங்களுக்கு நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் நேரடியாக சொல்லித்தரோம். அதனால் நீங்கள் இதில் வந்து அவங்க வேறு ஒன்றுமே நினைக்கவே வேண்டியது, ஏன்னா கண்ணை மூடி உட்கார்றப்பவே ஆயிரம் பிரச்சனைகள் அவங்க மனசில் வரும். ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வருதே அப்படின்னு சொல்லி அவங்க சோர்ந்து போகாமல் அது அப்படியே வந்து வந்தால் வந்த பாட்டுக்கு அது பாயிட்டு போயிடும். கண்ணை மூடி உட்காந்தோன்னே இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள் மட்டுமே வராது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி கூட டக்குன்னு வந்து திடீர்னு வந்தால் உள்ளே நமக்கு வந்து உள்ளே நுழையும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ அது தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அதுலெல்லாம் வந்து 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 அது அப்படியே நம்மளை விட்டு விலகி போயிடும்.
இந்த நேரத்தில் இன்னொரு பெரியவர் சொன்ன கருத்தின ஞாபகத்துக்கு வருது,
சொல்லுங்க.
எந்த மனிதனாலும் தன்னுடைய மனதில் வரக்கூடிய சிந்தனையை வந்து நிறுத்த முடியாது, வந்த சிந்தனையை வந்து கண்டுக்காம விட்டுருங்க.
ஆமா,
அதுவா வரும் சிந்தனை. வந்த சிந்தனை நீங்க வந்து கண்டுகிட்டீங்கன்னாதான் உன்னோட அதே நேரம் இருக்கும்.
ஆமா,
வர்ற சிந்தனையை வந்து நீ கண்டுக்காம விட்டீங்கன்னா வந்த வேகத்திலேயே அந்த சிந்தனை போயிடும்
போயிடும்.
அதனால நீங்க வந்து சிந்தனை வந்ததேன்னு யாருமே கவலைப்படாதீங்க. சிந்தனை வருவது இயற்கை, மனித இயல்பு. வரக்கூடாதுன்னு சொல்லி சிந்தனையை வராமல் யாரால் நிறுத்த முடியாது. வந்த சிந்தனையை நீங்க வந்து கண்டுக்காம விட்டுங்கன்னு அவர் சொன்னார். அது நல்ல
வாசகம், அதுதான் உண்மை உண்மையும் கூட. ஏன்னா காரணம் என்னன்னா உங்களுக்கு மனங்கிறது வந்து ஒருநிலைப்படக்கூடிய அவ்வளவு எளிதில் ஒருநிலைப்படாதுங்க. ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம நம்மளுடைய காலகட்டங்களில் நம்மளுடைய பார்த்தது, பகிர்ந்து கொண்டது, அனுபவித்தது அப்படிங்கிற சிந்தனைகள் நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கிட்டத்தட்ட 18 மணி நேரம் வெளியூல நம்ம சுத்தறோம். அப்ப எத்தனையோ காட்சிகளை நம்ம வந்து கண்களில் பார்க்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. ஸோ இத்தனை ஏற்படுது எல்லாம் எங்க போகுதுன்னா நம்மளுடைய மனசுக்குள்ள தான் போய் நிற்குது. அப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் ஒருநிலைப்படுத்துகின்ற பொழுது, ஏன்னா நான் உள்ளே இருக்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இறுக்கம் ஏற்படுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது வெளியில் வரணும், வந்து தான் தீரணும், வந்தால் தான் உங்களுக்கு நல்லது.
இப்போ ஆழ்நிலை தியானம்னு சொல்கிறோம்.
ஆமாங்க,
இந்த தியானம் செய்யறது ஏற்ற நேரம் எது, இதுல எவ்வளவு நேரத்துக்கு இது செய்யணும், இப்படி தொடர்ந்து எவ்வளவு நாளைக்கு செஞ்சோம்னா என்ன மாதிரியான பயன்கள் வந்து நீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு?
இது வந்துங்க ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னாக்க, சரி தியானம்னா ஒரு போயிட்டு ஒரு 4 நாளா அவங்க சொல்கிற 4 நாளா 10 நாளா அல்லது 20 நாளா இவங்க என்ன சொல்றாங்களோ அந்த நாளில் கற்றுக்கிட்டு வந்துட்டா எல்லாமே கிடைச்சிரும், அட்டைன் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தவறான கருத்து இருக்குது. அது வந்து நான் நேயர்களுக்கு நான் வந்து ரொம்ப அது வருத்தத்தோடு சொல்ல வேண்டியது என்னன்னா, நம்ம காலையிலிருந்து 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் வந்து நம்ம வேலை பார்க்குறோம், அப்புறம் ஒரு 6 மணி நேரம் குறைஞ்ச வச்சு ஒரு 8 மணி நேரம் வந்து நம்ம வந்து தூங்கணுங்கிறது ஒரு விதி. இது ஒரு நாளைக்கு டெய்லியும் வந்து நம்ம செய்யணும். சரி, நான் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் மட்டுமே தூங்கிட்டு 48 மணி நேரம் நம்மளால் வந்து ஆக்டிவாக இருக்க முடியுமா? முடியாது இல்லைங்களா? அல்லது 64 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு தூங்கிட்டு ஒரு 4 நாளைக்கு வந்து தூங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நாளைக்கு சாப்பிடாமல் இருக்க முடியுமா? முடியாது. அன்றாட நம்மளுடைய அன்றாட காலையில் எழுந்திரிச்சு அன்றாட தேவைகளை நம்ம எப்படி வந்து டெய்லி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய பழக்கத்தில் இதை ஒன்றா நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை இது ஒன்றா நம்ம வந்து கொண்டு வரணும். முதல்ல ஒன்று ஒரு பாயிண்ட், இதுக்கு நம்ம திடகாத்திரமாக இந்த மனநிலை நமக்கு வேணும். சொல்லாமா
போகலாம்ல?
அப்போ இதுக்கு சரியான மனநிலை நமக்கு வந்து கொண்டு வந்தோம். அப்போ இது நீங்கள் கேட்டீங்க அருமை, இது எப்போ செய்யணும், இதுக்கு உகந்த நேரம் வந்து நம்மளுடைய இந்து கலாச்சாரத்தில் நம்ம வந்து சொல்ல விட பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம். 3 to 7 மணி 3 to 5 வரைக்கும். ஆனால் நம்மளால் வந்து அந்த நேரம் வந்து நம்மளால் முடியாது, நல்லா அசந்து தூங்குற நேரம். இந்த நேரத்தில் எந்திரிச்சு செய்யணும்னா நிச்சயமாக நம்மளால் முடியாது. அப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா, இந்த 5 மணி குறைந்தபட்சம் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு 5 to 5:30 வரைக்கும் அதுக்கெல்லாம் நம்மளுடைய காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து அப்போ தான் நர்வஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா சுடு தண்ணி குளிக்கிறது வந்து உங்களுக்கு நரம்புகளை தளர்ச்சி உண்டு பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து கோல்ட் வாட்டரில் வந்து நம்ம குளிக்கிறது நல்லது. இது முடியாதவங்க என்ன பண்ணலாம், என்ன என்ன இது வந்து எப்படி சிலர்னால இது வந்து நடைமுறைக்கு முடியாதில்ல, எதை எப்படிங்க குளிர்ந்த தண்ணியில் குளிக்க முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட்டு அதிகமான சூடு இல்லாமல் அந்த குளிர் போகிற அளவுக்கு இளம் சூட்டில் வந்து அவங்க குளிக்கலாம்.
அதை லூக்கம் மாற்றம் பாங்க.
ஆமாம்,
அந்த குளிர் உணர்வு இல்லாமல்
வெதுவெதுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி இதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடம் இப்போ குளிச்சிட்டோம், சரி குளிச்சிட்டோங்கிறதுக்காக போட்ட ட்ரெஸ்ஸே நம்ம போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்களா? அது நல்லா இருக்கா? சரி, வேறொரு மாற்று மாற்று துணி ஏற்கனவே நம்ம துவைச்சி வச்சு அதுக்காக புத்தாடையே அணையணும்னு அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு மாற்று துணியை நம்ம உடுத்திக்கலாம். சரி, உடுத்திக்கிட்டு வந்து இது பெட்ரூமில் போய் உட்காந்து தியானம் பண்ணலாங்களா? அங்கே வந்து பெட்ரூமில் என்ன இருக்கும், தூக்கத்தினுடைய வைப்ரேஷன் தான் அங்கே இருக்கும். அப்போ அந்த பெட்ரூமில் நம்ம வந்து அதை தவிர்க்கணும். சரி, அது விட்டு ஹாலில் வந்து உட்காந்து நம்ம வந்து தியானம் பண்ணலாமா? ஹால் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம், நம்ம வந்து ஒரு நம்மளுடைய உறவினர்கள் வந்தாலோ அல்லது நம்ம நண்பர்கள் வந்தாலோ அல்லது நம்ம உட்காந்து பொதுவான சில பிரச்சனைகளை பேசுகிறதுக்கோ அல்லது டிவி பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி அது வந்து ஒரு வரவேற்பறைங்கிறதுனால அங்கே வைப்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ ஆளும் வந்து வந்து சிறந்த இடமா தெரியாது. சரி, பெட்ரூமும் கிடையாது ஆள் அப்படின்னா ஒரு ப்ரைவசி நமக்கு பெரும்பாலும் நமக்கு வந்து இந்த நம்மளுடைய இந்திய மக்களாகிய கலாச்சாரத்தில் நம்ம வாழ்கிற நமக்கு வந்து பகவானை தரிசிக்கிறதுக்குன்னு நம்ம ஒரு ரூமை வந்து நம்ம வச்சுக்குவோம், பொதுவாக சாமி ரூம்னு வச்சுக்குவோம். ஏன்னா அங்கே ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. சரி, அப்போ அந்த சாமி ரூம் நம்ம பயன்படுத்துகிறோம்னா எப்படி பயன்படுத்தணும்? சரி, போனோன்னா போய் உட்காந்து உடனே உட்காந்து கண்ண மூடி உட்காந்து தியானம் பண்ணலாமா? அது சரிப்பட்டு வராது. அப்போ சாமி ரூமில் அந்த ப்ரைவசி, அது நம்ம சாமி ரூமுங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அது நம்ம ப்ரேயர் ஹால்னு வச்சுக்கலாம், கிறிஸ்டியனாக இருந்தால் ப்ரேயர் ஹால்னு வச்சுக்கலாம், இஸ்லாமியாக இருந்தால் அவங்களுடைய என்ன சொல்கிறாங்களா வச்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி ரூம்னு வச்சுக்கலாம். அங்கே வந்து நம்மளுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இல்லாமல் அந்த வைப்ரேஷன் வந்து அங்கே இருக்கணும். நடமாட்டங்கள் அதிகமாக இல்லாமல் யார் வந்தாலும் உள்ளே போகிறது கதவை திறந்து போகிறது வர்றது இல்லாமல் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்த அமைச்சுக்கிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்கணும். அப்போ அமைதியான சூழ்நிலை, சரி உடனே சாமி முன்னாடி போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா அப்படின்னு சொன்னால் ஒரு மனசுக்கு நிறைவு பண்ணும். அப்போ நமக்கு எதிர்க்க நமக்கு பிரியமான படங்களை நம்ம வந்து வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கலாம். இல்லை இயற்கை இன்னும் இங்கே வந்து மற்ற தெய்வங்கள் போட்டால் வேண்டாம்னா இயற்கையான சில சூழ்நிலைகள்
இயற்கை
காட்சிகளை வச்சுக்கலாம். சரி, ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்க மாதிரி மலர்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து வச்சுக்கலாம். சரி,
அவங்கவுங்களுடைய மனநிலையை
பொறுத்து
அவங்களுக்கு பிரியமான இயற்கை காட்சிகளோ
மலர்களோ அல்லது ஃப்ராக்ரன்ஸ் ஊதுபத்திகளோ அல்லது இது ஒரு மனசை ஒரு ரம்யமான சூழ்நிலைக்கு உருவாக்குறதுக்காக தான். இங்கே வந்து இங்கே வேற எந்த இதுலையும் நம்ம அதை வந்து கொண்டு வரதில்லை, அந்த இதை கொண்டு வரதில்லைங்க. ஆக மொத்தம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு நம்ம போய் உட்காந்து அதை குறைஞ்சபட்சம் விடியகாலம் 6 மணிக்கு 6 மணிலிருந்து 6 அது எதுக்காக இந்த நேரத்தை சொன்னால், இந்த நேரங்களில் வந்து அதிகப்படியான இறைச்சல் இருக்கா, அதாவது ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வந்து எப்போ வரும்னு சொன்னால் விடிய காலம் அப்படின்னைக்கு தான். அது என்ன வெடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் உன்னுடைய இறைச்சல், மக்களுடைய இறைச்சல், இயற்கையினுடைய இது காக்கா குருவிலிருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து அற்புதமாக அவங்களுடைய பணிகளுக்கு போகிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து இறைச்சல் தான் அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய கவனம் சிதறுங்கிறதுனால அந்த நேரத்தை நான் அதிகாலை நேரத்தை நான் வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்தி குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்யணும். ஒரு 20 நிமிஷம் இந்த தியானத்தை உட்காந்து அமைதியாக கண்ணை மூடி உட்காந்து ஒரு தியானம் பண்ணணும். இது வந்து ரெகுலராக நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு உண்டான பலன்கள் வந்து நிறையா வந்து பலன்கள் வந்து கிடைக்கும்.
இப்போ பலன்கள்னு சொல்கிறீங்க.
ஆமாம்,
என்ன வகையான பலன் கிடைக்கும் நமக்கு?
அதாவதுங்க இதில் பலன்கள் என்ன, முதல்ல நமக்கு வந்துங்க நம்மளுடைய பலன்களை வந்து நம்ம வந்து பெறதுக்கு முன்னாடி முதல்ல நம்பிக்கை, தன்னம்பிக்கை வந்து நமக்கு வந்து வேணும். தன்னம்பிக்கை நமக்கு வேணும். இதனால நம்ம இந்த தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகுதுங்கன்னா நம்மளுடைய உள்ளுணர்வு வந்து தூண்டப்படுதுங்க. உள்ளுணர்வு தூண்டப்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா நினைவாற்றல் பெருகுது. உள்ளுணர்வு தூண்டப்பட்டதுனால நினைவாற்றல் அதிகரித்து நமது செயல் திறன்கள் மேம்படும். இது வந்து நமக்கு முதல் கட்டமாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு தன்னம்பிக்கையை உண்டாக்கும். அதாவது மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை வந்து நாளடைவில் ரொம்ப குறைஞ்சி வச்சு, அதனாலேயே தான் யாரை கேட்டாலும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஃபெயிலியர் வந்தாலும் என் நிம்மதி போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து வந்துட்டாங்க. அப்போது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கும். அதன் மூலமா முழுமையான புத்துணர்ச்சியோட அவனால் அன்னைக்கு நாள் முழுக்க வந்து ஹாப்பியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த தாழ்வு மனப்பான்மை, தோல்வி பயம், மனக்குழப்பம், அவநம்பிக்கை இதெல்லாம் நீங்கி நிரந்தர வெற்றியை அடையிறதுக்கு நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நமக்கு வந்து அது தரும், நிச்சயமாக அது வந்து தரும். அப்புறம் நமக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராக நடைபெறும். மன அழுத்தம், இரத்த அழுத்தம், நீரழிவு, நீங்கா தலைவலி, வாதம் இதெல்லாம் நீங்கிறதுக்கு அது வந்து பெரிதும் நமக்கு உதவி புரியும். அதுக்கப்புறம் உடல் நலம், மனிதனுக்கு ஆரம்பத்திலே சொன்னது அந்த மூன்று நிலைகளும், உடல் நலம், ஆத்ம பலம், மன வளம், இந்த மூணும் நிச்சயமாக பெருகும்.
நிச்சயமாக நமக்கு வந்து
நிச்சயமாக கிடைக்கும், வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஆனால் அது என்ன, தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் வந்து செய்யணும். இதை வந்து பத்து நாள் செஞ்சுட்டோ அல்லது நம்ம வந்து ட்ரைனிங் முடிச்சிருச்சு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிற சமாச்சாரம் இல்லை, ஹைஸ்கூலில் படித்தோ அல்லது காலேஜில் படித்தோ ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோங்கிற மாதிரி இல்லை. வாழ்க்கையில் நிரந்தரமாக நம்ம அன்றாட செயல்களை ஒன்றாக நம்ம இதை வந்து கடைபிடிக்கணும். அப்புறம் உங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இதன் மூலிமா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா மனித நேயத்தை நம்மளால் வளர்க்க முடியும்.
இப்போ மனித நேயம் நீங்கள் சொல்கிறீங்க,
ஆமாம்.
இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்தோம்னா மனிதர்கள் எல்லாருமே அதிகபட்ச சுயநலத்தை நோக்கியே போயிட்டு இருக்கிறாங்க.
ஆமாம் ஆமாம்.
ஸோ சுயநலத்தை அதிகமாக பார்க்கும்போது அடுத்தவங்களுடைய நலத்தை பார்க்க முடியல.
ஆமாம்.
மனித நேயங்கிறது வந்து மறைஞ்சிக்கிட்டே வருது.
ஆமாம்.
இப்போ இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறவங்க மனித நேயத்தை வளர்க்குறதுக்கு அவங்களால ஏதாவது அவங்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
நிச்சயமாங்க. அதாவது மனித நேயம் வந்து வளரணுங்கிறது தான் என்னுடைய இதனுடைய அடிப்படை நோக்கமே. உலகத்தில் உங்களுக்கு மனித நேயமும் சமாதானமும் மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை தான் நான் அடிப்படையாக வச்சு தான் நான் இந்தளவுக்கு நான் இதில் வந்து நான் முயற்சி நான் எடுத்தேங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு நிறைய கிட்டத்தட்ட நம்ம நிறைவான நிகழ்ச்சிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.
நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்து
நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப நன்றி. அப்போ நான் என்ன சொல்லணும்னா இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ இது வரைக்கும் நம்ம பல விஷயங்களை பேசணும், ஆத்மாவை பற்றியும் உங்களுக்கு வந்து உள்ளுணர்வை பற்றியும். இதில் பெரும்பாலும் இதில் அதிகப்படியாக நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா அந்த உள்ளுணர்வு தான் இதுக்கு எல்லாமே அடிப்படை காரணம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த உள்ளுணர்வுடைய வெளிப்பாடுனால தான் இன்றைக்கி உலகம் இந்தளவுக்கு நம்ம ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம கண்டிருக்கு. ஸோ அந்த ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த உள்ளுணர்வு எல்லாத்துக்கும் கிடைக்கிறதில்ல. அதுக்கு வந்து சரியான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளும் பயன்படுத்திக்கிறதில்ல. அதனால் அந்த உள்ளுணர்வை பற்றி தான் நம்ம இப்போ அதிகமாக நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து இந்த உள்ளுணர்வுக்கு தாண்டி நம்ம இதுவரை நம்ம அதை பற்றி இப்போது நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கிறோமோ இல்லையே, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நம்மளும் அதில் ஈடுபட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு யாருக்கும் வர்றதில்லை. அதுக்கு நம்ம எந்த விதமான முயற்சியும் நம்ம எடுத்துக்கிறதும் இல்லைங்க. அப்போ நம்ம இந்த உள்ளுணர்வுக்கு எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்குன்னா ஏதோ குறிப்பிட்ட சில பேர்த்துக்கு தான் வந்திருக்கு. அவங்களால தான் நம்ம இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ எல்லாருக்கும் இந்த மாதிரி உள்ளுணர்வு வந்துன்னு வச்சுங்களேன், இல்லை விழிப்புணர்வு வந்ததுன்னா இந்த உலகம் நிச்சயமாக பரிபூர்ணமான ஒரு நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இருக்குதுங்க. ஸோ அதனால நம்ம
நல்லார் ஒருவர் உளராமேல் அவர் பொருட்டு
எல்லோருக்கும் பெய்யுமா மழை. ஆமா,
எல்லாருமே நல்லவங்களாயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்ப எவ்வளவு மழை பெய்யுறது? இங்க குரல் நம்ம குறிப்பா எடுத்துக்கலாமே தவிர உலகம் முழுவதுமே நன்மையா இருக்கணும் அப்படின்னம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லவர்கள் இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து உலகம் வந்து மேன்மை பெறுன்றது நம்ம தான் அந்த கருத்தை எடுத்துக்க முடியும்.
ஆமா,
அப்போ இந்த யோக பயிற்சி பண்ணும்போது நல்ல ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு.
நிச்சயமா வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அதாவது இப்போ ஒரு உதாரணமா நான் சொல்றேனுங்களேன், இப்போ மனிதநேயம் சொன்னா வச்சா ஒரு உதாரணம் சொன்னா, இப்ப மனிதனுக்குள் இருக்கும் மனிதநேயம் மனிதருக்குள் இல்லை. இது என்னுடைய ஒரு தத்துவத்தில் ஒன்றுன்னு வச்சுங்களேன், மனிதனுக்குள் இருக்கும் மனிதநேயம் மனிதருக்குள் இல்லை. இது எப்படின்னா, மனிதனுக்குள் இருக்கும் அவயவங்கள், இப்போ வந்து உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள் இல்லைங்களா, ஒன்றுக்கொன்று எவ்வளவு நேயத்தோடு நடந்து கொள்கின்றது நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு கால் அடிபட்டால் என்னாதுங்க, கண் கலங்குது. கண் கலங்குனா என்னது, மனசு வலிக்குது. மனசு வலிச்சதுன்னு சொன்னால் ஆன்மா துடிக்குது. ஆன்மா துடிக்கிறதுனால உடல்ல ரத்தம் கொட்டுது இல்லைங்களா. அப்போ ஆன்மா துடிக்கிறதுனால உங்களுக்கு உதிரம் கொட்டுகிறது. இவ்வாறு ஒன்றுக்கு ஏதாச்சும் சொன்னால் மற்றதை வந்து துடிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளினுடைய ஒரு ஒற்றுமையை நம்ம வந்து நம்ம பார்க்குறோம். அதில் ஏற்றத்தாழ்வு இல்லை, மேலானது கீழானது இல்லை, அதில் விரோதம் இல்லை, பகை இல்லை. அதனால் தான் ஆன்மா இப்பிரவில் தன் கர்மாக்களின் காரணமாக, இப்போ நம்ம ஒரு கர்ம பலன் சொல்கிறோம் இல்லைங்களா, அதனுடைய அடிப்படையில் நம்ம உடம்புட்டு போனதுக்கப்புறம் இந்த உடம்பு என்னது, உயிரற்ற சடலமாக மாறிப்போகுது. ஆக இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனிதனையும் மனிதர்களாகிய நமக்குள் இல்லை அப்படின்னு சொல்ல வர்றேன். எப்படி சொல்ல வர்ற, இதை விட மனிதனுக்குள் இருக்கும் மனிதநேயத்துக்கு நம்ம வேற ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுங்களா? சரி, இப்போ ஆனால் நம்ம மனிதர்கள் எப்படின்னு பாருங்க, எங்கு நோக்கினும் போட்டி, பொறாமை, வஞ்சகம், துரோகம், கோபம், தாபம், பாபம், பழி, வெட்டு, குத்து, ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன், இன்னும் எத்தனை எத்தனையோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து உலகத்தில் நம்ம மனிதர்களாக நமக்குள்ள வந்து இருக்குது. அத்தனையும் எதிர்மறை எண்ணங்களையே ஒரு இணக்கமான சூழ்நிலைகளை உருவாகிறதுக்கு நம்ம வாய்ப்பே நம்ம கொடுக்கறதில்ல. எதிர்மறையான எண்ணங்களை தான் நம்ம வந்து வளர்த்திட்டு இருக்கோம். ஏன் இந்த நிலை இப்படி இருக்கணும், நம்மளே யோசனை பண்ணி பார்க்கலாமே. எப்போது இந்த நிலை மாறப்போகிறது, இதை நம்ம வந்து நாம் சிந்தித்து, ஏன் ஏதாவது எங்கு குறையில்லை, யாரிடம் குறையில்லை, குறைகளுக்காக நாம் ஒவ்வொருவரையும் விளக்க நேரிட்டால் நம்ம யார் மிஞ்சுவர், நீங்களே சொல்லுங்க. இப்போ என்ன குறை இருக்குன்னு நீங்க என்ன நீங்க வந்து வேண்டான்றீங்க,
குற்றம் பார்க்கில்
சுற்றம் இல்லை,
சுற்றம் பார்க்கில் குற்றம் இல்லை.
ஆக குறை இருந்தால், குறைகளுக்காக நாம் ஒவ்வொருத்தரையும் விளக்க நேரிட்டால் நம்ம யாருமே மிஞ்ச மாட்டோம். குறை இருந்தால்தான் அவன் மனிதன் என்று நான் சொல்கின்றேன். குறைகளோடு நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மனித நேயம் வளரும், உலக சமாதானம் பெருகும். அந்த குறைகளோடு நாம் ஒருவரையொருவர் நேசிக்க கற்றுக்கொள்வதன் மூலமே நாம் நல்ல ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ முடியும். அந்த குறைகளை நேசிக்கக்கூடிய பண்பாடு, அந்த திறன், செயல் எல்லாத்துக்குமே அடிப்படையாக நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய நம்ம விட்ட இருக்கக்கூடிய எல்லா குரோதமான மனப்பான்மைகளையும் நம்ம இடத்துலேருந்து விலக்கி நல்ல சிந்தனைகளையே நல்ல செயல்களையே நம்ம செய்யணும், நல்லதாகவே சிந்திக்கணும், நல்லதாகவே செய்யணும், குறைகளோடைய எல்லாருக்கும் நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை எல்லாருமே வளர்த்துட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக மனித நேயம் இந்த உலகத்தில் பெருகும், பெருகும், பெருகும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து.
நேயர்களே, இதுவரை யோகி ஸ்ரீஜி அவர்கள் மனிதன் எப்படி வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி அவன் நிம்மதியை தேட முடியும், அந்த நிம்மதியின் மூலம் உலகம் முழுக்க மனித நேயத்தை வளர்க்க முடியும் என்று பல கருத்துக்களை சொன்னாங்க. இப்போ இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்க, நிம்மதி யார் கையில் அப்படின்ட்டு. நிம்மதியை தேடி வேறு எங்கேயுமே அலைய வேண்டாங்க, நிம்மதி ஒவ்வொரு மனிதனுடைய அவனுடைய கையிலே தான் இருக்கிறது. எனவே நிம்மதியை தேடி வேறு எங்குமே அலையாமல் நமக்கு நாமே நிம்மதியை தேடிக்கொள்ள வேண்டும். தியான பயிற்சியை மேற்கொண்டால் நிச்சயமாக நிம்மதி கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி அவருக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
நன்றி, வணக்கம். நிலையத்தாருக்கும் இந்த நேயர்களுக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.